الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதா என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஃதிகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ கட்டளை விதித்துள்ளானோ இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விளக்கியுள்ளானோ அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரனே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எந்த உலகத்துடைய வாழ்க்கைய எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்தானோ அந்த உலகத்துடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான நிலைமைகளை மனிதனுக்கு வச்சிருக்கிறான். இந்த ரெண்டு விதமான நிலைமைகள்ல தான் மனிதன் தான் கழிக்கக்கூடிய முழு உலக வாழ்க்கையும் அடங்க போகுது. அதுக்கு மாற்றமான மூணாவது நிலைமை என்றது உலகத்துல அடையாளம் காணப்படல. எனவே அந்த ரெண்டு நிலைமைகளும் தான் மனிதனுடைய சோதனையான காலங்கள். ஒவ்வொரு நாளும் மனிதன் கழிக்கக்கூடிய நாட்கள் ஒன்று அவன் சந்தோஷமான நிலைமையில் இருக்கும் அல்லது கவலையான நிலைமையாக இருக்கும். சில காலங்கள்ல மக்கள் பரவலாக சமகாலத்துல பேசக்கூடிய விஷயங்களை நாங்க அதிகமாக கேள்விப்படுறோம். சில மனிதர்கள் கவலையில் இருந்தா சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறான். அதே நேரத்துல சந்தோஷமான காலமாக இருந்தா சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களைய சோதனையிலிருந்து கலட்டிட்டான் என்பதாக. அன்பான பெரியோர்களே, சகோதரி, நோயில் இருக்கக்கூடிய நேரத்துல சில மக்களை பார்த்து நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் உங்களைய சோதிக்கிறான் பொறுமையாக இருங்க என்று சொல்லி. எப்ப நோய் எங்களுக்கு நிவாரணம் அடைஞ்சிருச்சோ அந்த நேரத்துல சொல்லுவோம், ஏதோ அல்லாஹ் சோதிச்சதுலேருந்து உங்களை கழட்டி எடுத்துட்டான் என்பதாக. அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஹதீசுடைய குர்ஆனுடைய விளக்கத்தின் அடிப்படையில உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுக்கு கவலை வாரதும் ஒரு சோதனை தான், அது உலகம் அறிஞ்ச விஷயம். அதே நேரத்துல அந்த அடியான் சந்தோஷமான நிலைமையில காலத்தை கழிக்கிறது இருக்குதே, இதுவும் அவனுக்கு ஒரு சோதனை தான். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் என்பதும் சோதனை தான், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பதும் ஒரு சோதனை தான். எனவே நோய் என்பது சோதனை, ஆரோக்கியம் என்பது சோதனை இல்லை என்றது இல்லை. இஸ்லாத்துடைய பார்வையில ரெண்டு விதமுமே ஆரோக்கியமாக இருக்கிறதும் அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டு தான் இருக்கிறான். நாங்க நோயில் இருக்கிறதையும் வச்சு அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டு தான் இருக்கிறான். பணம் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கோடு ஒருத்தர் கண்ணியமாக வாழ்றது இதுவும் ஒரு சோதனை தான். எதை போல என்று சொன்னா, ஒருத்தர் வறுமையான முறையில கேவலமான நிலைமையில உலகத்துல வாழ்றதுக்குதே இது ஒரு சோதனைய போல. இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், மனசுக்கு சங்கடமான நிலைமைகள் வாரது சோதனை என்று சொல்லி ஏற்றுக்கொள்றது நியாயம், ஆனா சந்தோஷமா இருக்கிறது இதுவும் ஒரு சோதனையா? நிச்சயமா அன்பான பெரியோர்களே சகோதரே, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்துல அந்த சோதனையில கஷ்டத்துல கவலையில நோயில நீங்க பொறுமையாளர்களா என்றதை எப்படி சோதிச்சு பாக்குறானோ, அதே போல சந்தோஷமான காலம், செல்வ செழிப்பான காலம், ஆரோக்கியமான காலம், இதுலயும் அல்லாஹ் எங்களை சோதிச்சு பாக்குறான், நாங்க நன்றி உள்ளவர்களா என்பதாக. அன்பான கனவான்களே பெரியார்களே சகோதரே, எனவே ஒரு முஃமினான மனிதனுடைய முழு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சோதிக்கிறான். ஒன்று அவன் சாபிரா பொறுமையாளனா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான், அல்லது ஷாகிரா அவன் நன்றி உள்ளவனா என்பதாக எல்லாம் எங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல பொறுமையாக இருக்கிறாரோ இவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்குது, யாரு செல்வ செழிப்பான காலத்துல நன்றியுடையவனாக இருக்கிறானோ இவனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, முழு உலக வாழ்க்கையும் ஒரு மனிதர் 70 வருஷம் 80 வருஷம் கழிக்கிறாரா? ஒன்று கவலையில் இருப்பாரு அல்லது சந்தோஷமா இருப்பாரு, நோயில் இருப்பாரு அல்லது ஆரோக்கியமா இருப்பாரு, செல்வம் செழிப்போடு இருப்பாரு அல்லது கஷ்டம் நஷ்டத்தோடு இருப்பாரு, ரெண்டுமே இவருக்கு சோதனை தான். ஒன்றுமே அவர் சோதனையிலேருந்து வெளியே போயிட்டாரு என்பது அடையாளம் இல்லை. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறான், முழு உலக வாழ்க்கையும் முழு உலக வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் லியபுலுவக்கும், உங்களே சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதாக ரொம்ப தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பான கனவான்களே பெரியார்களே சகோதரே, இந்த சோதனைகள்ல நாங்க வெத்திட்டோமா இல்லையா, இந்த சோதனையில நாங்க பாஸா ஃபெயிலா என்ற ரிசல்ட் எங்களுக்கு விளங்க வர போறது எங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கேள்வி கணக்குகளை வெச்சிக்கிற முறையில தான். ரெண்டு விதமான செஷன் நடக்கும், ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது, ரெண்டு விதமான கட்டங்களை நாங்க தாண்டவனும், அதுக்கு பின்னால்தான் முடிவு செய்யப்படும் இவரு சுவர்க்கவாதியா அல்லது சுவர்க்கத்துக்கு மாற்றமான இடமா என்பதாக. முதலாவது கேள்வி கணக்கு வரக்கூடிய இடம் தான் கபருடைய நேரம். எங்களை அடக்கிட்டு மக்கள் திரும்பி போகக்கூடிய நேரத்துல கபர்ல எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி முதலாவது செஷன், அதுல அல்லாஹ் என்ன கேட்பான், மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க வமா கிபிலத்துக்க, இது எல்லாமே எங்களோட அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எங்களுடைய ஈமான், எங்களுடைய உள்ளத்துல நாங்க என்னத்தை சுமந்து வாழ்ந்தோம், யார நம்பினோம், யார முஹப்பத் வச்சோம், யாரை ஏற்றுக்கொண்டோம், எந்த திசையை முன்னோக்கி உலகத்துல வாழ்ந்தோம் என்று எல்லாமே எங்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்விகள். இது கபருடைய முதலாவது கேள்வி கணக்கு செஷன். யார் இதுல பாஸ் ஆகிட்டாரோ அவருக்கு ரெண்டாவது செஷன், ரெண்டாவது இடம் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் அந்த மஹ்ஷருடைய மைதானம். அந்த மஷருடைய மைதானத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட கேட்க போற கேள்விகள் எல்லாமே அது அஹ்மால்கள் சம்பந்தமான கேள்விகளாக இருக்கும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. ஒரு மனிதருடைய கால்கள் ஒரு 8 முன்னுக்கு போகவும் மாட்டுச்சு, பின்னுக்கு வரவும் மாட்டுச்சு, இது வரைக்கும் என்று சொன்ன அல்லாஹுடைய சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லும் வரைக்கும். அந்த 5 விதமான கேள்விகள் அல்லாஹ் கேட்பான். இந்த 5 விதமான கேள்விகள்ல ஆக முக்கியமான 2 கேள்விகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 5ல 2 சொல்றது 140, 40 out of 100, 40 வீதமான கேள்வி எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கும். அன்பான பெரியோர்களே சொல்லி, இந்த ஜும்ஆவுடைய நோக்கமும் இன்றைய நாள எதை நாங்க பேச பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள்ல எங்களுக்கு 5 கேள்விகள் கேட்பான், அந்த 5ல 2 எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், வாழ்க்கையில நாங்க என்னத்தை சம்பாதிச்சோம் என்னத்தை செலவழிச்சோம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேட்கத்தான் போறான். துன்யாவுடைய பார்வையில மக்கள் இஸ்லாத்தை விளங்கியிருக்க கூடிய முறையில ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான அபிப்பிராயம் சில மக்களுக்கு இருக்கேலும், இஸ்லாம் என்று சொல்றது 5 நேர தொழுகத்தானே, இஸ்லாம் என்று சொல்றது ரமலான்ல நாங்க பிடிக்கக்கூடிய நோன்பு தானே, இஸ்லாம் என்று சொல்றது நாங்க ஓதக்கூடிய குர்ஆனும் செய்யக்கூடிய திக்ரும் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், இதோட இஸ்லாம் முடிஞ்சிருச்சு என்பதாக இல்ல. அன்பான பெரியோர்களே சகோதரே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நாங்க சொல்லுவோம் அது எச்சி துப்புறத்திலிருந்து ஆட்சி செய்யற வரைக்கும் என்பதாக இல்ல. ஒரு மனிதர் உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னால இருந்து அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் அவருக்குரிய இஸ்லாம் ஒரு கைடன்ஸ் ஆக இருந்து கொண்டு தான் இருக்கும். உலகளாவிய அமைப்புல நாங்க பார்ப்போம், மக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் 15 வயசு அடைஞ்சதுக்கு பின்னால தான் இஸ்லாம் அவனுக்கு ஆரம்பமாகுது. தொழுக, நோம்பு, மத்த ஏனைய இதர கடமைகள், பாவங்கள், இது எல்லாமே ஒரு பிள்ளை பருவம் அடைஞ்சதுக்கு பின்னால தான் ஆரம்பமாகும் என்பதாக சொல்லுவாங்க. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரே, அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்துடைய வழிகாட்டல் என்று சொல்றது துன்யாக்கு வந்த நாள் இருந்தே ஆரம்பம் தான். இந்த செகண்ட் தான் ஒரு குழந்தை பூமிக்கு வந்துருச்சு, இன்னும் கண்ணை திறக்கவும் இல்ல. யார் அந்த புள்ளையோட டாக்டர் என்றும் தெரியா? பக்கத்துல இருக்கிறது உம்மாவா வாப்பாவா என்று கூட அந்த குழந்தைக்கு தெரியா? பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க நர்ஸா உறவினர்களா என்று கூட தெரியா? ஆனாலும் இஸ்லாம் அந்த புள்ளைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தையுடைய வலது காதுல அதான் சொல்லுங்க, இடது காதுல இகாமத் சொல்லுங்க, இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்குது. புள்ளைக்கு உலகமே தெரியா, ஆனா இஸ்லாம் அந்த புள்ளைய கூட விட்டு வைக்கல. ஒரு குழந்தைக்கு இப்ப 7 நாட்கள் கரியுது, ஒரு கிழமைத்தான் போயிட்டு, இன்னமும் சரியான முறையில அடையாளம் காணல. யாரு எவரு தன்னுடைய மலத்தை கூட சுத்தம் செய்ய தெரியா அந்த குழந்தைக்கு? ஆனா இஸ்லாம் சொல்லுது, அழகான பேரை வைங்க, அந்த குழந்தையுடைய தலையை நீங்க ஷேவ் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கா வேண்டி அகீகா கொடுங்க, அந்த குழந்தைக்கு அர்த்தமுள்ள நல்ல பேர்களை சூட்டுங்க. இஸ்லாம் அந்த குழந்தைக்கும் கைடன்ஸ், வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்குது. இப்ப இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருது, பருவ வயது அடைஞ்சு, வாலிபத்தை அடைஞ்சி, குடும்ப தலைவராக மாறி, வயோதிபத்தை அடைஞ்சி, பேரன் பேட்டிய கண்டத்துக்கு பின்னால மவுத் ஆகுது. நாங்க எல்லாம் சொல்லுவோம், கண்ண மூடினத்தோட இவட இஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரே, அவர் மவுத்து அவட கண்கள் மூடி, ஆனா இஸ்லாத்துடைய கைடன்ஸ், அவரை எப்படி குளிப்பாட்டணும், அவரை எப்படி கஃபன் செய்யணும், அவரை எப்படி தொழுவிக்கணும், அவரை எப்படி மண்ணுக்கு தபன் செய்யணும் என்றதுலையும் இஸ்லாம் அந்த அடியானுக்கு வழிகாட்டி கொண்டு தான் இருக்குது. கபருக்கு வச்சு மூடிட்டீங்களா, மண்ணை போட்டுட்டு அவர்ட சப்டர் க்ளோஸ், அவர்ட விஷயங்கள் முடிஞ்சி, ஆனாலும் அந்த வபாத்தான மனிதனுக்காக வேண்டி பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய நாங்க என்ன செய்யணும் என்றதுலையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு தான் இருக்குது. எனவே அன்பான பெரியோர்களே, சொல்ல இஸ்லாம் என்று சொல்றது ஒரு காம்ப்ரிஹென்சிவான லைஃப் பேக்கேஜ். அது எந்த மனிதர்களுக்கும் இந்த நேரத்துல மட்டும் இஸ்லாம் இருந்தா போதும் என்று சொல்றதுக்கு வந்த மார்க்கம் இல்ல. நீங்க உலகத்துக்கு வந்த நாள்ல இருந்து மௌத்தா போயிட்டு மண்ணுக்கு போனாலும் உங்களுக்கு இஸ்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில கலந்து இருக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்க சொல்லக்கூடிய தொழுகையில் அல்லாஹ் எப்படி எங்கள்கிட்ட இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறானோ, நாங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறானோ, நாங்க பிடிக்கக்கூடிய நோன்புகள் அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறானோ, நாங்க பஜார்ல செய்யக்கூடிய வியாபாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள், சம்பாதிக்கக்கூடிய பணம், இதை நாங்க எப்படி செலவழிக்கிறோம் என்றதுலையும் இஸ்லாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மக்கள் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறதுலயும் செலவழிக்கிறதுலயும் தானே இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல சம்பாதிக்கிறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது, ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல செலவழிக்கிறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. நீங்க மௌத்தா போயிட்டீங்க, எதை வச்சுட்டு போனீங்களோ அதுலயும் இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு தான் இருக்குது. சம்பாதிச்சாரு, செலவழிச்சாரு, இப்ப அவரு போயிட்டாரு, அவர் வச்சிட்டு போனதை என்னமும் எங்களுக்கு செய்யலும் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வசியத் என்ற சட்டத்தை வச்சிருக்கிறான், அந்த சொத்துக்கள்ல பார்க்கப்படணும். மீராஸ் என்ற சட்டத்தை வச்சிருக்கிறான், அந்த சொத்துக்கள்ல பார்க்கப்படணும். எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அந்த கடமைகளையும் சட்ட திட்டங்களையும் வகுத்து தான் இருக்குது. இதைதான் ஒரு அழகான உருது பைட்ல ஒரு பெரியார் சொன்னாங்க, துன்யால நாங்க வாழக்கூடிய காலத்துல மக்களோட புலங்கி கொண்டு தான் இருப்போம், எங்களை குடும்பத்தோட தான் இருப்போம், ஆனா அந்த இடத்துலயும் அல்லாஹோட தொடர்போட நாங்க சீராக இருக்கணும். பஜார்ல போயிட்டு லாபாய் லாபாய் வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்போம், ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்க சுவர்க்கத்தை சம்பாரிச்சு கொண்டிருப்போம். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் இருக்குது அன்பான சகோதரே, வியாபாரம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க எல்லாரும் யோசிப்போம், ஹலாலான வியாபாரம் செய்யறது தான் இஸ்லாத்துடைய கடமை என்பதாக. இஸ்லாத்துடைய சட்டம், நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலா இருந்தா போதும், அது எனக்கு இஸ்லாம் பூர்த்தியாகிருச்சு என்பதாக சில நேரங்கள்ல நாங்க நினைப்போம். இல்ல இல்ல, நாங்க வெளிரங்கத்துல செய்யக்கூடிய செயலுக்கு முன்னால வியாபாரத்துல என்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணத்தோட நான் வியாபாரம் செய்யறேன் என்றதை மல்லா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க, மன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஒரு மனிதர் வியாபாரம் செய்யறாரு ஹலாலான வியாபாரம் தான் செய்யறாரு. வட்டி இல்ல, மோசடி இல்ல, பொய் பேசல்ல, கலப்படம் இல்ல, சூது இல்ல, தெரியாத ஹராத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணல. இவர் ஹலாலான வியாபாரம் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா இவரது உள்ளத்துல நீய தொண்டு வருது. என்னது? முகாஃபிரன், முராயன், முஃபாஃபிரன். இவருடைய எண்ணம் என்னது என்று சொன்ன, நான் செய்யற வியாபாரத்துல என்ன பேங்க் பேலன்ஸ் நான் எப்படி செட் பண்ணினோ அதை விட கீழே பேசிடக் கூடாது. ஒவ்வொரு மாசமும் பேங்க் பேலன்ஸ் இத்தனை ஜீரோ இருந்து கொண்டே இருக்கணும் என்ற பண போதை ஒன்று அவட்ட தலையில இருக்குது. எனவே அந்த போதையின் காரணமாக இவர் என்ன செய்யறாரு, தள்ளி சம்பாதிக்கிறாரு. பேராசையின் காரணமாக தள்ளிட வேலை வச்சிக்கக்கூடிய பேராசை. முகாஃபிரன், முஃபாஃபிரன், முராயன், மக்களுக்கு மத்தியில நான் பெருமையோட வாழணும், நான் எனக்கு கிடைச்ச பட்டம் சமுதாயத்துல நான் பணக்காரன் என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலையும் பணக்காரன் என்ற பட்டத்தை நான் இழந்துடக் கூடாது என்றதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறாரு. நான் ரோட்ல நடக்கிற நேரத்துல பத்து பேர் என்னைய கை காட்டி பேசணும், மக்களுக்கு கஷ்டமெல்லாம் இந்த ஹாஜியா கிட்ட போகணும் என்ற அந்த டைட்டில நான் வெச்சு கொள்ளணும், மௌத்து முட்டும் என்ற ஒரு பெருமையோட மக்களுக்கு காட்டணும் என்றதுக்காக வேண்டி, ஒரு ஆடம்பரத்துக்காக வேண்டி யாரு ஹலாலான வியாபாரத்தை செஞ்சாலும் யாவாரம் ஹலால், எண்ணம் அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லையா? லகியல்லாஹ வஹுவ அலைஹி ரப்பான், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கோபம் கொண்ட நிலைமையில அந்த அடியானை சந்திப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் விளங்கப்படுத்தினாங்க. இந்த ஹதீஸ சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்களை சீராக்கி தந்தாங்க. மன் தலப துன்யா ஹலாலன், யார் ஒரு மனிதர் துன்யாவை ஹலாலான முறையில தேடுறாரு, அவருடைய உள்ளத்துல இந்த கெட்ட எண்ணங்கள் இன்னும் வரல, நல்லெண்ணத்தோட சம்பாதிக்கிறாரு. முதலாவது சொன்னாங்க, மக்கள் கிட்ட நான் போயிட்டு தலை சொரிஞ்சிடக் கூடாது, மத்தவங்களோட சாக்குல இருக்கிறத எதிர்பார்த்து ஏண்ட வாழ்க்கை போயிட்டுடக் கூடாது, சுய கண்ணியத்தோட நான் யாருக்கிட்டையும் சுவால் செய்யாம கை நீட்டாம வாழணும் என்றதுக்காக வேண்டி ஒரு ஹலாலான வியாபாரத்தை செய்யறாரு. ரெண்டாவது சொன்னாங்க, அவரோட குடும்பம் மனைவி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும், அதுமே ஒரு கடமை, அதை நிறைவேற்றுறது இஸ்லாத்துடைய ஒரு பங்கு என்றதுக்காக வேண்டி பஜார்ல போயிட்டு கஷ்டப்படுறாரு. மூணாவது சொன்னாங்க, இவரோட பக்கத்துல வாழக்கூடிய குடல்வாய் ஜனங்கள், அண்டை வீட்டார்கள், கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்றதுக்காக வேண்டி இவர் சம்பாதிக்கிறாரு. மூணு நல்லெண்ணங்கள், தான் யாருக்கிட்டையும் கேவலப்பட்டுடக் கூடாது, ஏன் பராமரிப்பு கீழாலிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கடமைகளை நான் நிறைவேற்றணும், மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் என்று நல்லெண்ணத்தோட யார் சம்பாதிப்பாங்களோ ஹலாலான முறையில. லகியல்லாஹ வவஜூஹு கல்கமரி லைலத்தல் பத்ரி, கியாமத்துடைய நாளையில பௌர்ணமி சந்திரனை போல பிரகாசமான நிலைமையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வழங்கப்படுத்தினாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சொல்லே, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலா ஹராமா என்று பார்க்கறது கட்டாயம், பரவு ஐன், அது இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய ஒரு கடமை. அதுக்கு முன்னால நாங்கள் யோசிக்கணும், ஹலாலான வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும் எந்த எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் நான் பஜார்ல போயிட்டு தள்ளி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன், எந்த எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் 8 to 5 நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், எந்த எண்ணத்தோட நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். அன்பான பெரியோர்களே, சொல்லே, நீங்க தள்ளா முதலாவது பார்க்கிறான், அதுக்கு பின்னால்தான் எங்களோட செயல்பாடுகள் அல்ல பாப்பான். அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரே, எதுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், முழு உலக மக்கள் கிட்டையும் நீங்க போயிட்டு கேளுங்க, ஏன் தள்ளி ஏன் வியாபாரம் செய்றீங்க, ஏன் ஒரு ஜப் ஒன்று செய்றீங்க என்று கேட்டா, உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், எனக்கு சல்லி தேவை அதனால நான் ஒரு ஜப் ஒன்று செய்யறேன், எனக்கு பணம் தேவை அதனால நான் சம்பாதிக்கிறேன். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல வழங்கப்படுத்துறான், ஒரு முஃமினுடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நம்பிடவன் சொல்லுவான், வபதகீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரத, நான் வியாபாரம் செய்யறேன், சல்லி அது எப்படியும் கிடைக்கத்தான் போது, வியாபாரம் செஞ்சா சல்லி கிடைக்கும் என்றது உலகத்துடைய நியதி, ஆனா நான் வியாபாரம் செய்யறேன் என் அல்லாஹ்வை அடையணும் என்றதற்காக வேண்டி, நான் தொழுகிறேன் என் அல்லாஹ் சந்தோஷப்படணும், நான் நோன்பு குடிக்கிறேன் என் அல்லாஹ் சந்தோஷப்படணும், நான் ஜகாத் சதகா தான தர்மங்கள் கொடுக்கிறேன் என் அல்லாஹ் சந்தோஷப்படணும், நான் குர்ஆன் ஓதுறேன் என் அல்லாஹ் சந்தோஷப்படணும், பஜார்ல போயிட்டு நான் வியாபாரம் செய்யறேன், 8 to 5 ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன், என் அடி மனசுல இருக்கணும், நான் செய்யக்கூடிய வியாபாரத்துடைய முறைகளை பார்த்து என் அல்லாஹ் சந்தோஷப்படணும். அன்பான பெரியோர்களே, சகோதரே, வியாபாரத்துடைய ஆரம்பம் எங்களுடைய உள்ளத்திலேருந்து உருவாகுது, நீயத்திலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதர் உலகத்துல வியாபாரம் செய்யக்கூடிய காலத்துல பல சட்ட திட்டங்கள், பல முறைகள், பல புதிய புதிய விதங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரங்களிலையும் நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வியாபாரத்துடைய முறைகளை நாங்க படிச்சு தெரிஞ்சு அந்த வியாபாரங்கள்ல ஈடுபடுறத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் பரவலான முறையில பஜார்கள்ல வியாபாரம் செய்வாங்க. புதிதாக ஒரு மனிதர் வந்து பஜார்ல ஒரு கடை ஒன்று திறந்துட்டார் என்று சொன்னா அந்த காலத்துல ஒரு கடை ஒன்று திறக்கிறதுக்கு லைசன்ஸ், இந்த காலத்துல பிஆர் எடுக்கணும், எத்தனையோ லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த காலத்துல பஜார்ல ஒரு கடை ஒன்று திறக்கணும் என்று சொன்னா லைசன்ஸ் என்னது? உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு கேட்பாங்க, நீங்க செய்ய போற வியாபாரத்துடைய முழு சட்ட திட்டங்களையும் படிச்சுட்டா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க? படிச்சிருந்தீங்களா? உங்களுக்கு லைசன்ஸ் கிராண்டட், இப்ப உங்களுக்கு கடையை செஞ்சு கொண்டு போவேலும். வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள் தெரியாதா? மஸ்ஜிது நபவிக்கு போங்க, உட்காருங்க, அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் கிட்ட சட்ட திட்டங்களை படிங்க, படிச்சுட்டு வந்து பஜார்ல வியாபாரத்தை ஆரம்பிங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரே, எப்படி தொழுகையுடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பர்வ ஐனோ, நோம்பு வந்தா நோம்புடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது பர்வ ஐனோ, ஜகாத்துடைய காலங்கள்ல ஜகாத் எப்படி பங்கு பிரிக்கிறது கொடுக்கிறது என்று சொல்லி படிக்கிறது பர்வ ஐனோ. குர்ஆன்ல நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அஜ்ஜ கிட்ட கேக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் சரியா இருக்குதா? நான் தொழுகையில செய்யக்கூடிய ருகு சரியா இருக்குதா? இத போல நாங்க செய்யக்கூடிய வியாபாரங்களுடைய முறைகள், இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்கள், புதிய புதிய எத்தனையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள், இவைகளை பத்தி தெரிஞ்சு விளங்கி ஹராமா ஹலாலா என்று படிக்கிறது அல்லாஹ் பர்வ ஐனாக ஆக்கி வச்சிருக்கிறார். அஞ்சு நேர தொழுகையுடைய சட்டம் எப்படி படிக்கிறது பர்வ ஐனோ, பஜார்ல செய்யக்கூடிய வியாபாரத்தையும் படிக்கிறது பர்வ ஐன். எனவே அன்பான கனவான்களே, பெரியார்களே, சகோதரே, ஆக முக்கியமான இடம் தான் எங்கட பஜார்ல நாங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள். எத்தனையோ மக்களை தற்காலத்துல நாங்க பாக்குறோம், இபாதத் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல பேணுதலான வாழ்க்கை, மாஷா அல்லாஹ் அவங்கள்கிட்ட களம் இருக்குது, அஞ்சு நேர தொழுகை இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது இல்ல, அவருடைய வாழ்க்கையில குர்ஆன் திலாவத் மிஸ் ஆனது இல்ல, அவட ஜகாத்ல அவட சதகால எத்தனையோ மக்கள் உலகத்துல நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துலயும் பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாஷா அல்லாஹ், ஆனாலும் அவருடைய வியாபாரத்துல ஒரு தவறு விட்டுட்டார் என்று சொன்னா, அவருடைய வியாபாரம் கலப்படம் ஆகிருச்சு என்று சொன்னா, அவருடைய வியாபாரத்துல பேணுதல் இல்லை என்று சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பான பெரியோர்களே, சகோதரே, அவர் தொடரக்கூடிய தொழுகைகள், கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துகள், இது அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லை. எனவே ஒரு மனிதருடைய இபாதத் தொழுக ஆரம்பிக்கிறது நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், புதுல இருந்து ஆரம்பிக்கும் இல்ல இல்ல, நான் பஜார்ல செய்யக்கூடிய தொழுகை தொழில இருந்து என் தொழுக ஆரம்பிச்சிருக்குது, பஜார்ல செய்யக்கூடிய வியாபாரம் சுத்தமா, என் தொழுக அல்லாஹ் கிட்ட கபூல், பஜார்ல செய்யக்கூடிய வியாபாரம் சுத்தம் இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நெத்தி கருக்க கருக்கு எவ்வளவு தொழுந்தாலும் எங்கட தொழுகையில அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லை. எனவே தான் அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆகப்பெரிய இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி மஸ்ஹபுடைய முக்கியமான மூணு இமாம்கள்ல ஒரு இமாம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சில நல்லடியார்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க, ஒரு தலப் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து முன்வைச்சாங்க, எங்களுக்கு நீங்க ஒரு புக் கொண்டு எழுதிட்டாங்க, நாங்க எல்லாரும் அந்த புக்கை படிச்சுட்டு அல்லற ஃப்ரெண்டாக மாறிடணும், நாங்க எல்லாம் சொல்லுவோம் அவுலியாக்களாக மாறணும் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு புக் கொண்டு எழுதித்தாரேன் என்று சொல்லி ஒரு புக் கொண்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த கிதாபோட பேர் கிதாபுல் கஸ்ப். இந்த புக் எடுத்து வாசிச்ச உடனே அந்த வந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க உங்ககிட்ட கிதாபுண்டு கேட்டோம், அதை வாசிச்சு நாங்க எல்லாம் அவுலியாக்களா மாறணும் என்று சொல்லி, நீங்க கிதாபுண்டு எழுதி தந்திருக்கிறீங்க, நாங்க பஜார்ல போயிட்டு வியாபாரம் எப்படி செய்யணும் என்று சொல்லி, ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. யாருடைய வியாபாரம் சரியா இருக்குமோ அவருடைய அமல்கள் அவர் அல்லாஹ் கிட்ட அவுலியாவாக மாத்திடும், யாருடைய வியாபாரம் மோசமாக ஆயிடுமோ கொடுக்கல் வாங்கல் சீரில்ல, கலப்படம், சொத்துக்கள்ல பிரச்சனை, நான தம்பிமார்களுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல்ல முறிவு வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பான பெரியோர்களே, சொல்லி எந்த அமலை வச்சு அவர் அல்லாஹ் கிட்ட சுரக்கத்தை எதிர்பார்ப்பாருன்றது சந்தேகமான விஷயம். எனவே இஸ்லாமிய வரலாறுல முதலாவது எழுதப்பட்ட ஒரு இஸ்லாமிக் கமர்ஷியல் லோ சம்பந்தமான ஒரு புக் கொண்டு இருக்கும் என்று சொன்னா, அது கிதாபுல் கஸ் முஹம்மது ஷைபானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின கிதாப் தான். அந்த கிதாப் அவங்க எழுதினது வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி இல்ல, செய்யற வியாபாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய இறைநேசராக மாறணும் என்றதுக்காக வேண்டி. எனவே தான் உலக மக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம், சொத்து என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல, பணம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல, அது எந்த முறையில எனக்கிட்ட வருது என்றதுல ரொம்ப பேணுதலாக இருங்க, எந்த முறையில நாங்க செலவழிக்கிறோம் என்றதுல ரொம்ப பேணுதலாக இருங்க, அது எப்படி நாங்க விட்டுட்டு போறோம், நாங்க போனதுக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகள் அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க என்ற விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருங்க. நாங்க மௌத்தா போயிட்டோம், பாப்பாவோட இவர் கூட இருந்தாருங்கிறதுனால கூட இருக்கலும், மககதரர் இவர் தான் கூட இருந்தாரு, பாப்பா ஹயாத்தோடைய போல யாவாரத்தை இவர் தான் பார்த்து கொண்டாரு என்று சொல்லி நான தம்பிமார்கள் அப்படி கூட எடுக்கிறதுக்கு இஸ்லாம் எங்கேயுமே வழி வைக்கவில்லை. தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய முறைகளை படிச்சு தந்தாங்க. நோன்பு அல்லாஹ் சொன்னான், நோன்பு எப்படி பிடிக்கணும்ன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. ஹஜ் அல்லாஹ் சொன்னான், ஆனா ஹஜ் எப்படி செய்யணும்ன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. ஆனா சொத்து என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல பாப்பா மௌத்தாவிட்டாரு, பேங்க் பேலன்ஸ வச்சுட்டு போயிட்டிருக்கிறாரு, ரெண்டு ப்ராப்பர்ட்டியை விட்டாரு, ஒரு கடையை வச்சாரு, ஒரு வாகனத்தை வச்சாரு, இது எப்படி பிரிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட சொத்துல சொல்றதுக்கு எந்த உரிமையும் அல்லாஹ் கொடுக்கல. டிமார்கேஷன் ரூல், சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படணும், அது அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தந்தான். சஹாபாக்களுடைய வரலாறுகள், நேரம் சுருக்கமாக இருக்குது. இந்த காலத்துல வாழக்கூடிய ஒரு ஆகப்பெரிய முஃப்தி, முஃப்தி தகி உஸ்மானி ஹாஃபிதஹுல்லாஹ், அவங்க அவங்களோட கிதாபுகள் எழுந்தக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, அவங்களோட வாப்ப முஃப்தி ஷஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாகிஸ்தானுடைய ஆகப்பெரிய ஒரு முஃப்தியாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களோட ரூம்ல இருந்த டம்ளர்ல தண்ணி குடிச்சிட்டு அந்த டம்ளரை கொண்டு வந்து ரூம்ல வைக்காம ரூமுக்கு வெளியே வச்சுட்டாங்க. வாப்ப கோவப்பட்டுட்டாரு. மகன் முக்தி தகி உஸ்மானி ஹாஃபிதஹுல்லாஹ் கேக்குறாங்க, வாப்பா டம்ளரை ரூம்ல இருந்து வெளியே கொண்டாடுறதுக்காக வேண்டி இவ்வளவு கோவிக்கிறீங்களே என்று சொல்லி சொன்னாங்க, இல்ல எனக்கும் உங்களோட உம்மாக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, நான் மௌத்தா போனா இந்த ரூம்ல இருக்கக்கூடியவைகள் அது என்னுடையது, ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடியவைகள் அது உங்களோட உம்மடது, எனவே நான் மௌத்தா போனதுக்கு பின்னால ஏந்த சொத்துக்களை நீங்க பிரிக்க போகல, இந்த ரூம்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பிரிப்பீங்க, அதுல ஒரு டம்ளர் மிஸ் ஆகிச்சு என்று சொன்னா அதுவும் ஹராமாக போயிட்டுடும், எனவே தான் நான் விரும்புகிறேன் எடுத்த டம்ளரை ரூம் உள்ள கொண்டாந்து நீங்க. அன்பான பெரியோர்களே, சொல்லி இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமை எடுத்து பாருங்க, டம்ளர்லயா இன்றைக்கு மோசடி நடக்குது. பாப்பா மௌத்தா போயிட்டாரு, முழு சொத்து செல்வத்தையும் நானவே எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. பாப்பா மௌத்தா போயிட்டாரு, விட்டுட்டு போன பேங்க் பேலன்ஸ் கார் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரே, எங்கட மர்ம சீராகணுமா, தொழுகையை வச்சு நல்லா எங்கட சுவர்க்கத்தை தாரா, எங்களுடைய சொத்து செல்வங்கள் சுத்தமாக இருக்கணும், அதை வச்சுதான் நல்லா எங்கட கபூலியத்தை வச்சிருக்கிறார். எனவே எந்தெந்த நலமான விஷயங்களை பேசணுமோ கேட்டமோ அதை சரியான முறையில விளங்கி உலமாக்கள் கிட்ட கேட்டு பேணுதலான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில பேணுதல் என்பதாக நீ எதிர்பார்க்கிறாயோ அனைத்து ஏரியா அனைத்து விடயங்களையும் பேணுதலான முறையில வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக உன்ன வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்துடைய விடயங்கள்ல கண்மூடித்தனம் இல்லாம தெரிஞ்சு விளங்கி நீ விரும்பக்கூடிய அமைப்புல செய்யக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக எங்களை வாழ வச்சிடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.